ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 2021 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மடத்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று மலமை போன்று இன்றைய சிந்தனையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலேயே திருமதி வர்சி நிச்சிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். அன்பினால் பிறரை திருத்துவதுதான் பெருமைக்குரியது, அதுவே நிலைத்த பலன் அளிக்கும். நமக்குரிய பணிகளை நாமே செய்வதே உண்மையான கௌரவம். பிறர் மூலம் செய்து முடிப்பது கௌரவ குறைவானதே. தியாகம் செய்வது உயர்ந்த குணம். அதிலும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்திலும் தியாகம் செய்வது சிறந்தது. கடவுளிடம் இருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம். பக்தி மூலம் மீண்டும் அவரிடம் ஒட்டிக்கொள்வோம். ஒழுக்கம் உயிர் போன்றது. குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சுக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்தில் இருக்கின்றார். வணக்கம் லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
வணக்கம் ஷான். வணக்கம் நேயர்களே, நாம் இன்று காண இருக்கும் திருக்குறள் குடியியல் என்னும் அதிகாரத்திலிருந்து 990 குறளாக இது அமைந்திருக்கிறது. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலம்தான் தாங்காது மண்ணோ பொறை என்று தெரிவிக்கிறது. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலம்தான் தாங்காது மண்ணோ பொறை. அதாவது சான்றோரிடத்து சான்றாண்மை பண்பு குறையுமானால் இந்த பெரிய பூமியும் தன் பாரத்தை தாங்க முடியாமல் போய்விடும் என்று இதன் பொருள் வருகிறது. இதற்கான ஒரு சிறிய கதையை நாம் இங்கு பகிரலாம் என்று நினைக்கிறோம். ஜெயபாலனும் சிவசக்தியும் ரகுவரனும் தணிகாசலத்தின் வீட்டிற்கு வந்தனர். தனியன்னை, மச்சான் புதன்கிழமை போகப் போகிறார், அதற்கு முன்பு உங்களை ஒரு தரம் சந்திக்க விரும்பினார், அதுதான் என்றான் ஜெயபாலன். தணிகாசலம் சிரித்தார். உங்களின் பெரும் உதவியால் பெரும் தொண்டாற்ற தொடங்கியுள்ளோம். இந்த ஊர்வராக நீங்கள் இல்லாவிட்டாலும் இலக்கிய பேரவைக்கு கட்டிடம் ஒன்று கட்டித்தந்திருக்கிறீர்கள். பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் காப்பகத்திற்கும் பெரும் தொகையாக பணம் தந்துள்ளீர்கள். உங்களது நல்ல மனதிற்கு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று தெரிவித்தார் தணிகாசலம். இது என்ன பெரிய உதவி? நான் இந்த ஊரவன் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டவன், எனது சகோதரி இந்த ஊரவரைத்தான் திருமணம் செய்திருக்கிறாள். அந்த வகையில் நான் இந்த ஒருவனாகிவிட்டேன். இந்த உலகம் தான் நரகம். இந்த நரகத்தில் வாழும் மக்களுக்கு இன்பத்தை கொடுப்பது மக்களின் கடமை. வசதி உள்ளவன் மேலும் மேலும் பணத்தை சேமித்து தன்னை வசதி உள்ளாகும் நிலை இருப்பதை விட்டுவிட்டு சேவை செய்தல் வேண்டும். யாரோ கனகனாம் முன்பு மத்திய மகா வித்யாலயத்தில் அதிபராக இருந்தவனாம். அப்பொழுது கணபதி மத்திய மகா வித்யாலயம் மாட்டுக்கொட்டிலாக இருந்ததாம். அவன் விக்னேஸ்வர மூர்த்தி ஐயாவுக்கு தீராத தொல்லைகளை கொடுத்து இருக்கின்றானாம். அங்கே படித்து அங்கே அதிபராக இருந்தவன் காணிக்கு வட்டி காசும் நீதிமன்ற செலவு காசும் கேட்கிறானாம். அவனை நான் ஒரு முறை பார்க்க வேண்டும். இவங்களெல்லாம் மனிதர்கள் என்று சொல்லி வேட்டி உடுத்து கொண்டு திரிகிறாங்க. எல்லோரையும் மதித்து அவர்களுடன் மிக மிக எளிமையாக பழகி தன்னை அவர்களுக்காக அர்ப்பணித்து செயலாற்றி வரும் பண்புள்ள ஒரு மனிதனை நீதிமன்றத்திற்கு அழைப்பதனால் எனக்கு வெட்கமாக இருக்கு. இப்படியானவர்கள் இங்கு வாழ்கிறார்களா? நான் அவரது வீட்டிற்கு சென்று நீதிமன்ற செலவு தொகையை கட்டுவதாக கூறினேன். அவர் மறுத்துவிட்டார், ரகுவரன் சொல்லிக் கொண்டிருந்தான். தணிகாசலம் அந்த பணத்தை தான் கட்டுவதாக சொன்னார். தனி இந்த உறவை எம்மில் இடம் கண்டுவிட்டார்கள். நாம் ஒருவரிடமும் பணம் கேளாது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் நன்கொடைகளை வாங்கி பாடசாலையை சிறந்த முறையில் நடத்தி காண்பித்தமையால் இப்பொழுது அவர்கள் எதற்கும் பணம் தர விரும்புகிறார்கள் இல்லை. பேராசிரியர் சூரியகுமாரன் ஒரு தொகைப்பணத்தை நிறைந்த வைப்பிலிட்டதால் வருடாவருடம் பரிசளிப்பு விழாவுக்கு கொண்டாடுகின்றோம். இதேபோலத்தான் எல்லா நடவடிக்கைகளும் நடைபெறுகின்றன. அது தவறு என்று எனக்கு இப்போதுதான் தெரிகின்றது. இந்த நீதிமன்ற செலவு பணத்தை தற்போதைய அதிபர் அவர்தான் தர வேண்டும், அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தர வேண்டும். நீ ஏன் தருவான்? நீ எத்தனை முறை பாடசாலைக்கு பணம் தந்திருக்கிறாய்? நீ தர வேண்டாம். நான் அதிபருக்கு சொல்லி அனுப்பியுள்ளேன். அவர் மாணவர்களின் கூட்டத்தில் அல்லது பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டத்தில் சொல்லட்டும். ஆனால் அவர் பெரும்பாலும் சொல்ல மாட்டார். சொன்னாலும் யாரும் தரமாட்டார்கள். அதனால் நானே பணத்தை கட்டுகின்றேன். விக்னேஸ்வரமூர்த்திக்கு சொன்னது அவரது காதில் ஒலித்தது. அவர் மிகவும் பண்பானவர், எல்லோரையும் மதிப்பவர், கொள்கையுடன் வாழ்பவர். அதனால் அவர் வாங்க மாட்டார் என்றார் தணிகாசலம். நானும் கேட்டு பார்த்தேன். அவர் மறுத்துவிட்டார். பாடசாலையுடன் சம்பந்தப்பட்ட ஒருவரிடம் தான் பணம் வாங்குவேன் என்று சொல்கிறார். இங்குள்ளவர்கள் கோயிலையே கொள்ளையடிக்கிறார்கள். அப்படியானவர்களா அவருக்கு பணம் கொடுக்கப் போகிறார்கள் என்றார் ஜெயபாலன். விக்னேஸ்வரமூர்த்தி ஐயா எவ்வளவு இனிமையானவர். அவருடன் கரைத்துக் கொண்டிருந்தால் பொழுது போவது தெரியாது. எவ்வளவு பெரிய மனிதர்கள் இந்த உலகில் உள்ளவர்களுடன் மிகவும் எளிமையாக பழகுகின்றார்கள் என்றால் சிவசக்தி. 4 நாட்கள் பழகிய உங்களுக்கே அவரை பற்றி தெரிகின்றது. இங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அவரை பற்றி தெரியவில்லை என்பதை நினைக்க கவலையாக இருக்கிறது என்றார் தணிகாசலம். ஆக சான்றவர்கள் சான்றாண்மை குன்றினார்கள் என்றால் இந்த உலகமே தாங்காது என்ற பொருளில் இந்த குரல் அமைந்திருக்கிறது. நல்ல குரல். இதன் பொருளை நாம் நிச்சயமாக அசைப்பட வேண்டும்.
அடுத்ததாக ஒரு சிறப்பு கவிதை, பழுத்த பழங்கள். இந்த கவிதையை வழங்கி இருப்பவர் கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்கள். இதுவோ அந்த கவிதை.
முத்தமிழோசை வானொலி அன்பர்களுக்கு என் அன்புசால் வணக்கங்கள். என்னுடைய கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். கவிதையின் தலைப்பு பழுத்த பழங்கள். பழுத்த பழங்கள் உழத்தான் செய்யும், நியூட்டன் விதியோ விதியின் சதியோ, இறைவன் வழியின் இயற்கை நீதியோ, அதுவே நியதி தொடரும் வழியது. பழுத்த பழங்கள் விழத்தான் செய்யும், நியூட்டன் விதியோ விதியின் சதியோ, இறைவன் வழியின் இயக்க நீதியோ, அதுவே நியதி தொடரும் வழியது. விதையாய் கன்றாய் விருட்சமாய் மொட்டாய், பூவாய் காயாய் கனியாய் கனிந்து, பழமாய் பொலிந்து பயன்தரும் பதமாய் கலர்வது மகிமை கடமையின் எல்லை. விதையாய் கன்றாய் விருட்சமாய் மொட்டாய், பூவாய் காயாய் கனியாய் கனிந்து, பழமாய் பொலிந்து பயன்தரும் பதமாய் கலர்வது மகிமை கடமையின் எல்லை. காலத்தின் கோலம் பலதினைக் கண்டு நெளிந்து வளைந்து நிமிர்ந்து உயர்ந்து, வாழ்வெனும் புயலில் உறவெனும் பிணையில் தொடர்ந்திடும் வலிகள் மறைந்திடும் வேளை. காலத்தின் கோலம் பலதினைக் கண்டு நெளிந்து வளைந்து நிமிர்ந்து உயர்ந்து, வாழ்வெனும் புயலில் உறவெனும் பிணையில் தொடர்ந்திடும் வலிகள் மறைந்திடும் வேளை. பருவங்கள் யாவும் கடந்திடும் பாக்கியம், பரமருள் தந்த பெரும் பேற்று நிலைமை, முடிவினில் கலந்திடும் ஐம்பூதங்கள் வழியாய் பிரிந்திடும் ஆவிதன் வழியாய். பருவங்கள் யாவும் கடந்திடும் பாக்கியம், பரமருள் தந்த பெரும் பேற்று நிலைமை, முடிவினில் கலந்திடும் ஐம்பூதங்கள் வழியாய் பிரிந்திடும் ஆவி தன் வழியாய். வாழ்ந்ததின் பதிவாய் தெளித்திடும் துளிகள் தொடர்ந்திடும் நினைவாய் மரபினர் வழியாய், உடனில் மிஞ்சிய எச்சங்கள் மண்ணில் இயற்கையின் வழியாய் ஊற்றிடும் உரமாய், வாழ்ந்ததின் பதிவாய் தெளித்திடும் துளிகள் துடர்ந்திடும் நினைவாய் மரபினர் வழியாய் உடலினில் மிஞ்சிய எச்சங்கள் மண்ணில் இயற்கையின் வழியாய் ஊற்றிடும் உரமாய் பழுத்த பழங்கள் விளத்தான் வேண்டும் பரணியில் பாரம் குறைந்திடல் வேண்டும் ஆண்டவன் பாதம் அடைந்திடும் இன்பம் யாவும் களைந்திடும் பரமானந்தம் பழுத்த பழங்கள் விளத்தான் வேண்டும் பரணியில் பாரம் குறைந்திடல் வேண்டும் ஆண்டவன் பாதம் அடைந்திடும் இன்பம் யாவும் களைந்திடும் பரமானந்தம் நன்றி வணக்கம்
லக்மன் இந்த கவிதையை தொடர்ந்து நாங்கள் ஒரு திரைப்பட பாடலை நேர்களுக்காக வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் சொல்லுங்கள் என்ன திரைப்பட பாடல் என்று
இந்த பாடல் இடம்பெற்ற படம் ஆலயமணி முதல் வரி தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே எஸ் கே அணி அவர்களுக்கு கண்ணதாசன் வரிகள் மிகவும் புகழ்பெற்று கொடுத்த நிலையும் இதுதான் இந்த பாடலை கேட்போம் மிகவும் அழகான வரிகள் மிகவும் அழகாக பாடியிருக்கிறார் கேட்போமே சரிஷா, இப்ப நிறைய உலக அரங்கிலே நிறைய செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, இதில் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் தெரியுமா, இதை பகிர விரும்புகிறீர்களா, எப்படி?
ஆமாம், உண்மையிலே பல செய்தித்தாவல்கள் எங்களுடைய கைகளிலே இருக்கின்றன. அந்த வகையிலே நான் இருக்கின்றேன், உங்களிடமிருந்து சில செய்தித்தாவல்களை எதிர்பார்க்கின்றேன். சர்ச்சைக்குள்ளான யாழ் மாநகர காவல் படையின் சீருடை விசாரணையில் நடந்தது என்ன என்ற ஒரு விளக்கம் இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. கொழும்பு மாநகர சபையை பின்பற்றிய யாழ் மாநகர கண்காணிப்பு காவலர்களுக்கும் சீருடை வழங்கப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்திரணி வி மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். சீருடை வழங்கிய விடயத்தில் வேறு எந்த உள்நோக்கமோ திட்டமோ தங்களுக்கு இருக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் கண்காணிப்பு காவலர்களுக்கு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பாக கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வியாழக்கிழமை யாழ் மாநகர தூய்மையாக்கவும் அழகாகவும் பேணுவதற்காக எங்களுடைய மாநகர சபை ஊழியர்களை ஒரு பணிக்காக அமர்த்தியிருந்தோம். அது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் ஊடாக அத்தனை மக்களுக்கும் கூறியிருந்தோம். உண்மையிலே யாழ் மாநகரத்தை அசிங்கப்படுத்துகின்ற, குப்பைகளை வீசி எறிகின்ற, கண்ட இடங்களில் வெற்றிலை துப்புகின்றவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக யாழ் மாநகர சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் ஊடாக எவ்வளவு ரூபா தண்டப்படமாக அறவிடுவது என்பதை வர்த்தமானியில் அறிவித்து அந்த வர்த்தமானி பிரசுரம் வழியாக பின்னர் நாங்கள் எங்களுடைய வளமையான செயற்பாட்டில் ஒன்றாக விசேடமாக சிலரை பணிக்கு அமர்த்தியிருந்தோம். அந்த பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்த 5 பேரும் மாநகர சபையில் ஊழியர்களாக செயற்பட்டவர்களே. அவர்களையே இந்த விசேட பணிக்கு நாங்கள் நியமித்திருந்தோம். அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் போது மக்கள் அவர்களை இலகுவாக அடையாளம் காண வேண்டிய தேவை இருந்ததாலும் அவர்களுக்கு வேண்டத்தகாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே சீருடை ஒன்றையும் அறிமுகப்படுத்தி வழங்கியிருந்தோம். இந்த சீருடை எதை பார்த்து நாங்கள் செய்தோம் என்றால், கொழும்பு மாநகர சபையில் இருக்கும் நடைமுறைகளை பின்பற்றித்தான். கொழும்பு மாநகர சபை பின்பற்றுகின்ற பாவிக்கின்ற சீருடைகளையே நாங்களும் இந்த ஊழியர்களுக்கு வழங்குவதென யோசித்து அதே மாதிரியான சீருடையை வழங்கியிருந்தோம். இதில் வேறு எந்த உள்நோக்கமோ திட்டமோ எங்களுக்கு இருக்கவில்லை. சிலர் இதனை தமிழர் விடுதலை புலிகளின் காவல்துறை சீருடை போன்று இருப்பதாக சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் சில இடங்களில் அது பொருந்தியிருக்கலாம். ஆனால் நாங்கள் கொழும்பு மாநகர சபையை முன்மாதிரியாக கொண்டே இதனை செய்திருந்தோம் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். சொல்லுங்கள் உங்களுடைய செய்தி குறிப்பு.
இந்த செய்தி மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது என நினைக்கிறேன். இந்திய பயணிகள் வருகைக்கு நியூசிலாந்து தடை விதித்திருக்கிறது. பாருங்களேன், இந்தியர்கள் மட்டுமல்லாது சொந்த நாட்டு பயணிகளும் இந்த காலகட்டத்தில் நியூசிலாந்துக்கு இந்தியாவில் இருந்து வரக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கொரோனா பரவல் கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து பயணிகள் வருகைக்கு தடை விதித்திருக்கிறது நியூசிலாந்து அரசு. இந்தியாவில் தற்போது கொரோனாவின் 2வது அலை வேகமாக பரவி வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் 1வது கொரோனா அலையின் உச்சகட்டத்தை இந்தியா சந்தித்தது. இதனிடையே இதுவரை இல்லாத அளவாக கடந்த 24 மணி நேரத்தில் 1.26 லட்சம் பேருக்கு நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு பயணம் மேற்கொள்ள தடை விதித்து நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் அறிவித்திருக்கிறார். இந்தியர்கள் வெளிநாட்டு பயணிகள் மட்டுமல்லாது சொந்த நாட்டு பயணிகளும் இந்த காலகட்டத்தில் நியூசிலாந்துக்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் ஆக்லாந்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடையே பேசிய பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன், தற்காலிகமாக இந்தியாவிலிருந்து பயணிகள் நியூசிலாந்துக்கு வருவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் இருந்து வந்த பயணிகளுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். வெளிநாட்டு பயணிகளிடையே எழும் இது போன்ற சிக்கலை எப்படி களைவது என்பது குறித்து ஆலோசிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் 11 தேதி முதல் 28 தேதி வரை 2 வார காலத்திற்கு இந்திய பயணிகள் நியூசிலாந்துக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நேற்று நியூசிலாந்தில் 23 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதில் 17 பேர் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் என தெரிகிறது. இதன் பின்னரே இப்படியான ஒரு நடவடிக்கையை நியூசிலாந்து அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை தொடர்பான மற்றொரு பாராளுமன்ற செய்தி தாவல் ஒன்று, அழிந்தே போவீர்கள் அரசை எச்சரித்த ரிச்சார்ட் எம்பி, இலங்கையின் சிறுபான்மை இனத்தவர்களை அடக்க நினைக்காதீர்கள், நாட்டின் மீது பாசத்துடன் நடந்து கொள்ளுங்கள், இதை மீறி செயற்பட்டால் உங்களுக்கு தான் வீழ்ச்சி ஏற்படும், அது அழிவிற்கு வழிவகுக்கும் என அரசை எச்சரித்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிச்சார்ட் பதியுதீன். நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை உயிர்த்த 4 தினத்தில் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு எச்சரித்தார். இதன் போது அவர் மேலும் உரையாற்றிய நிலையில், இலங்கையில் கடந்த 10 வருடங்களாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த காலப்பகுதியில் அலுத்கம, திகன, கொழும்பு, கிரன்பாஸ் ஆகிய பிரதேசங்களிலும் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது சஹ்ரானின் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையான முஸ்லீம்கள் சஹ்ரான் போன்றவரது செயற்பாடுகளை அங்கீகரிக்க மாட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதேபோன்று அந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சொல்லுங்கள் அடுத்த செய்தி குறிப்பை.
அடுத்த செய்தியும் கொரோனா பற்றியதுதான். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா கட்டுப்பாடுகள், எவற்றுக்கு தடை, யாருக்கு கட்டுப்பாடு என்ற தலைப்பில் காண இருக்கிறோம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக திருவிழாக்களுக்கு தடை. பேருந்துகளில் இருக்கைகளில் அமர்ந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதி. திரையரங்குகள், மால்கள் போன்றவற்றில் 50% பேரையே அனுமதிக்க வேண்டும். ஆட்டோக்களில் 2 பேர் மட்டுமே செல்லலாம் என்பன போன்ற கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. வரும் 10ஆம் தேதி முதல் கோயம்பேடு வணிக வளாகத்தில் சில்லறை காய்கறி காய்கனி அங்காடிகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களில் மொத்த காய்கனி வளாகங்கள் உள்ள சில்லறை விற்பனைக்கு கடைகளுக்கும் தடை இருக்கிறது. வரும் 10ஆம் தேதி முதல் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கும் தடை தொடரும். நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு எந்த தளர்வும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளுடன் தொழிற்சாலைகள் இயங்கலாம். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணம் செய்ய அனுமதி. நின்று கொண்டு பயணம் செய்யக்கூடாது. பலசரக்கு, காய்கறி கடைகள், வணிக வளாகங்கள், நகை மற்றும் ஜவுளி கடைகள் ஆகியவற்றை 50% வாடிக்கையாளர்களுடன் 11:00 செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் 50% இருக்கைகளுடன் 11:00 இயங்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கேளிக்கை விடுதிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் போன்றவற்றை 50% வாடிக்கையாளர்கள் இருக்கைகளுடன் செயல்படலாம். திரையரங்குகளில் 50% இருக்கைகளை மட்டுமே நிரப்ப வேண்டும். உள் அரங்கு நிகழ்ச்சிகளில் அதிகபட்சமாக 200 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று அதிக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது தமிழக அரசு. திருமணம் இறுதி நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திருமண நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 100 பேரும் இறுதி ஊர்வலத்தில் 50 பேரும் பங்கேற்கலாம். விளையாட்டு மைதானங்களில் பார்வையாளர்களுக்கும் அனுமதி கிடையாது. நீச்சல் குளங்களில் விளையாட்டு பயிற்சி மட்டுமே அளிக்க வேண்டும். வழிபாட்டு தலங்களில் 8:00 பொதுமக்கள் வழிபடலாம். திரைப்பட, சின்னத்திரை, படப்பிடிப்புகளில் பங்கேற்போர் தடுப்பூசி போட்டுக் கொள்வதுடன் RT-PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தடை விதித்திருக்கிறார்கள். வாடகை டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகள் மட்டுமே பயணிக்க வேண்டும். ஆட்டோக்களில் 2 பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி. வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோர் இ பதிவு செய்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா ஊரடங்கு வருமா, அரசு சொல்வது என்ன என்று நாம் இன்னும் அறிய பெற வேண்டும். இந்தியாவில் இரட்டை திரளுடைய கொரோனா திரிவு நீங்கள் கவலைப்பட வேண்டுமா என்பதை பற்றி நாம் காண இருக்கிறோம். தமிழகத்தின் நிலை என்று பார்த்தால், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் 4000 நெருங்கிவிட்டிருக்கிறது. புதன்கிழமை 3986 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 27000 கடந்திருக்கிறது. வரும் நாள்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் மகாராஷ்டிரா, டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்கனவே கொரோனா கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றன என்பதும் நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும்.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10:00 தொடக்கம், பிற்பகல் 2:00 எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் வருடாந்த கலைவிழா வருகின்ற 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:00 தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே பல்கலாச்சார விழாவாக பரிணமிக்க இருக்கின்றது. நாடகங்கள், பல்கலாச்சார நடனங்கள் மற்றும் பாலிவுட் நடனம், சாய் நத்தனாலயா நடன மாணவிகளின் நடன நிகழ்ச்சி போன்ற பல்வேறு சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும்
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டவர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக தமிழ் கல்வி பூங்காவிடம் இருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்ற அறிவித்தல் ஒன்று, தமிழ் மொழி தேர்வு அனைத்துலக தேர்வு 2021 இந்த வருடம் வழமை போல் நடைபெறும். இத்தேர்வுக்கு தோற்ற விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவங்களை பூங்கா இணையதளத்திலும் நியூசிலாந்து தேர்வு சபை முகநூலிலும் பதிவிறக்கம் செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு தயவு செய்து நியூசிலாந்து தேர்வு சபை 021-056-4664 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தேர்வு இணைப்பாளர் தர்சி, தொலைபேசி இலக்கம் 021-932-176 தொடர்பு கொள்ளவும். லக்வன் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14 திரை தமிழ் புது வருடம் பிறக்க இருக்கின்றது. இந்த புது வருடத்தை பிளவ வருட தமிழ் புத்தாண்டு 2021 என்று அழைக்கின்றார்கள். இந்த வருடத்திலே எந்த தொழில் எப்படி இருக்கும், பஞ்சாங்கம் தொடர்பான சில கணிப்புகளை நேர்களோடு பயந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே ஏப்ரல் மாதம் 14 புதன்கிழமை, சித்திரை 1 மங்களகரமான பிளவ தமிழ் வருடம் பிறக்கின்றது. சர்வரி ஆண்டிலும் பெருமழை வெள்ளம் பருவம் தப்பி பெய்த மழையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர், ஆடு மாடுகள் பாதிப்புக்கு ஆளாகின. இந்த பிளவ வருடத்திலும் பருவம் மாறி மழை பெய்யும் என்று வெண்பா தெரிவித்துள்ளது. 60 இடைக்காட்டு சித்தர் அந்தந்த ஆண்டுகளுக்கான பலன்களை வெண்பாவாக பாடி வைத்துள்ளார். பிளவ ஆண்டுக்கான இடைக்காட்டு சித்தர் பாடிய வெண்பா என்னவென்றால், பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சல மிகுதி துன்பம் தரும் நலமில்லை நாலுகாட் சீவனல் எல்லாம் நாசமாய் வெள்ளாண்மை பாலுமின்றி செய் புவனம் பாழ். இந்த பாடலுக்கான விளக்கம், பிளவத்தில் மழை அளவு கொஞ்சமாகவே இருக்கும், நாடாளும் அரசர்களுக்கும் நோயுண்டாகும், பருவம் தவறி பெய்யும் மழையால் துன்பம் உண்டாகும், ஆடு மாடுகள் முதலான கால்நடைகள் துயரத்தை அனுபவிக்கும், வேளாண்மை செழித்து வரும் வேளையில் இயற்கையால் பாதிப்பு ஏற்படும் என்று அந்த வெண்பா கூறுகின்ற. சொல்லுங்கள் லக்வன், அதை பற்றிய உங்களுடைய கருத்தை.
இதும் மேலதிகமான கருத்துக்களும் நமக்கு கிடைக்கத்தான் செய்கின்றன. மழை வளம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சார்புரி ஆண்டிலும் பெருமழை வெள்ளம் பருவம் தப்பி பெய்த மழையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், ஆடு மாடுகள் பாதிப்புக்கு ஆளாகின. இந்த பிளவு வருடத்திலும் பருவம் தவறி மழை பெய்யும் என்று எச்சரிக்கிறது இந்த வெண்பா. சூரியன் முதல் சனி வரை என்று தலைப்பில் இந்த செய்தி நமக்கு மிகவும் நல்ல கருத்தாக அமைகிறது. பிளவு வருடம் பிறக்கும் போதும் கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றன. திரு கணித பஞ்சாகத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் உடன் சுக்கிரனும் சந்திரனும் பயணிக்கின்றார்கள். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் பயணிக்கின்றார்கள். விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசார குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவான் நீசமடைந்தும் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் நீங்கள் தெரிவிக்கலாமே.
ஆமாம் லக்வன், இந்த புது வருடத்திலே நோயினுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்ற வகையிலே இந்த பஞ்சாக பலன் சொல்லி இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், பிளவ வருடம் புதன்கிழமை வருடப்பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்களை தாக்கும், விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும், வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்து ஏற்படும், பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள், மருத்துவர்களை கடவுளாக பார்க்கும் நிலை தோன்றும், புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும், ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள் இறுதியாக உங்களுடைய கருத்தை.
இது குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பாதிப்பெனவோ கடந்த வருடம் நடந்திருக்கிறது, இன்னும் அது தொடரும், இருந்தாலும் குறைவாக இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
சொல்லுங்கள், இந்த கொரோனாவினுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் என்று புது வருட பலன் சொல்லுகின்றது.
இந்த பலனை பொறுத்தவரை இருக்கும் என்றுதான் தெரிகிறது. நீங்கள் இப்பொழுது நிலையை பார்த்தாலுமே அமெரிக்கா அடுத்தது நாம் அந்த பட்டியலில் இருக்கிறோம். அதிகமான நபர்கள் இறந்திருக்கின்றார்கள், பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது, இருந்தாலும் நல்ல முடிவு ஏற்படும் என்று நினைக்கிறேன்.
லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சியினுடைய நேரமும் இறுதியாக முடிவுக்கு வருகின்றது. இந்த வகையிலே மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் தேடி வரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு நல்ல செய்திகளோடு காண்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சோ இலக்குவன்.
சொல்லி அசை உள்ளம் தொழுதே சூரியகாந்தி. நேரில்.